அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன் வமன் தபிஅஹும் பி இஹ்ஸானின் இலா யௌமிதீன் அம்மா பஅத். இப்போ அடுத்து வந்து நான் ரெண்டு முக்கியமான சீக்வன்ஸ் தாவாவில் எப்படி அணுகிறதுங்கிற சீக்வன்ஸை உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ட்ரபிள் பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். அதாவது எப்படி ஒரு சகோதரன்ட சகஜமான முறையில் என்ட்ரி ஆகுறது, அதே மாதிரி என்ன சொல்லக்கூடாது, எப்படி போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது, தப்பா எடுத்துக்கிறாங்க ரொம்ப நம்ம பண்ணணும்னு வச்சுக்கிடுங்க, அவங்களே தப்பா எடுத்துருவாங்க, இவன் ஏதோ வில்லங்கமா சொல்ல போறா, அதனால சேஃப்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க. அப்படி எல்லாம் இல்ல, நம்ம யதார்த்தமா பேசணும், இயல்பாக பேச வேண்டும். அப்ப ஈஸியா என்ன செய்வாங்க, பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி மீறி யாராவது ஒரு பார்ட்டி ரொம்ப காரசாரமா நீங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், எப்படியாவது அவட்ட தாவா பண்ணி தீரணும்னு நிக்கிறது இல்ல, அவரை விட்டுருங்க. உலகத்தில் எவ்வளவோ பேர் இந்த நற்செய்தி வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம செய்தி என்ன செய்ய வேண்டியது, ஏற்றி வைக்க வேண்டியது, அவ்வளவுதான் விஷயம். இதை ரொம்ப சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். உடனே என்ன செய்யக்கூடாது, முதல் முதல்ல நீங்க எக்கு தப்பா போய் கேட்கக்கூடிய ஆள் இப்படி மாட்டின உடனே ஃபுல் ட்ரைனிங் சரி வரலன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அப்படி இல்லைன்னா விடணும், நம்ம ட்ரை பண்ணணும், வேற திரும்ப ட்ரை பண்ணணும், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்து முக்கியமான செய்தி என்ன சொன்னால், இப்ப நம்ம தாவா களத்திலேயோ அல்லது தாவா சம்பந்தமான ஒரு சூழலையோ நிற்கும் பொழுது பல சந்தர்ப்பங்கள் என்ன நடக்கும் என்றால், வேறு மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள். வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கேட்டால் நம்ம என்ன செய்வோம், கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவோம். எப்படி பதில் சொல்லுவோம், உதாரணமாக நீங்கள் பாருங்க, இப்போ இஸ்லாத்தில் பெண்களுக்கு சரியான முறையில் உரிமை கொடுக்கப்படுவதில்லை, பெண்களுக்கு சொத்தில் ஆண்கள் கொடுக்கப்படுவதை போல பாதி தான் கொடுக்குறீங்க, அப்ப இதுல உரிமை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் எதுக்கு இதை கேட்க வந்தேன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா செய்யறோம், அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம், புரியுதா உங்களுக்கு? அந்த கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அடுத்து ஒரு கேள்வி கேட்டா என்ன செய்வோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம், திரும்ப ஒரு கேள்வி கேட்டா என்ன செய்வோம், அதுல பதில் சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பேசணுங்கிறத இப்ப யார் முடிவு செய்யற, இந்த குலத்திலையும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். இத கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம்னா, நம்ம என்னெல்லாம் பேசணுங்கிறத யார் இப்ப முடிவு செய்யறா, யாரு வந்து தாவாக்கு வர்றாங்களோ அல்லது மற்றவர்களோ அவங்க முடிவு செய்கிறார்கள். முதல்ல இதை என்ன செய்யணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பேச வேண்டும் என்பதை நம்ம முடிவு செய்யணும். அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான பகுதி. இப்ப முதல்ல இஸ்லாத்துல வந்து பேச வேண்டிய சில அடிப்படையான செய்திகள் இருக்கு, அதை தான் முதல்ல பேசணும், அதுக்கு பிறகுதான் மற்ற விளக்கங்கள் எல்லாம். இப்படி ஒரு சகோதரர் வந்து உங்கள்ட்ட கேட்கிறார், உதாரணமாக பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், அன்பிற்குரிய சகோதரரே, நீங்க நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கேள்வியின் விளக்கத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த கேள்விக்கு பதில நீங்க தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாத்தின் சில அடிப்படைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்க ரொம்ப ஈஸியாக வழங்கிக்கலாம். இந்த அடிப்படை நம்ம ஏன் சொல்றோம், அவர்கிட்ட அவருடைய கேள்விக்கு பதில் அவர் தெரிஞ்சுக்கிறது, ஏன்னா அவருக்கு அவர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம், உங்க கேள்வியின் பதில நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் நீங்கள் புரிந்து கொண்டால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்ப ஏன் இஸ்லாத்தின் அடிப்படை அவருக்கு சொல்றோம், அவருடைய பார்வையில் அவர் கேள்விக்கு பதில சரியா புரிஞ்சுக்கிறாங்க, கிளியர், புரியுதா? அப்ப அவர் என்ன செய்ய மாட்டாரு, பாய் கேட்டதுக்கு நான் கேட்டேன் இதை மட்டும் பதில் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டார், அவர் சொல்ல சரி பாய் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ், புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம தாவா ட்ரைனிங்ல நம்ம மக்களுக்கு எல்லாம் என்ன பயிற்சி கொடுக்கணும்னா, அவன் எந்த கேள்வி கேட்டாலும் பிரச்சனை இல்ல, நம்ம என்ன சொல்லணும்னு மட்டும் ட்ரைனிங் கொடுத்தா போதும். அப்ப ஃபர்ஸ்ட் தேவையான விஷயத்தை பேசிடலாம். பல சந்தர்ப்பத்தில் இதை பேச தொடங்கினா அவங்க எந்த கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு பதில் கூட தேவைப்படாம போகலாம், இல்ல தேவைப்பட்டா கூட இதை முடிச்சிட்டு இதுல இருந்து நம்ம சிம்பிளா பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, கிளியரா? இது கிளியரா? அவர் இப்படி ஒரு டைரக்ஷன் வராரு, நம்ம இப்படியே நம்ம இந்த லைன் கொண்டு வந்துடணும், எங்க வந்தாலும் நம்ம எங்கதான் கொண்டு வருவோம். அப்ப எங்க எந்த கேள்வி கேட்டாலும் கடை நம்ம என்னதான் பதில் சொல்ல போறோம், ஒரே பதில் தான் சொல்ல போறோம் கிட்டத்தட்ட, புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பதில் சொல்ல போறோம், என்ன பேச போறோம், யார் இப்ப முடிவு செய்யறா, நம்ம முடிவு செய்ய போறோம், அவர் என்ன கேள்வி கேட்டாலும் பிரச்சனை இல்ல, கிளியரா? கிளியரா? அப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன செய்வோம், தாவாவுடைய கோர் மெசேஜ் கொடுப்போம் எடுத்த உடனே, அதை நோன் மறுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் இதுதான் அடிஸ்தானம், அஸ்திவாரம். எதுக்கு, இதுக்கு மேற்கொண்டு எந்த விஷயத்தையும் சொல்றது. அப்ப அஸ்திவாரம் இல்லாம என்ன செய்ய முடியாது, மேல உள்ள விஷயத்தை பேச முடியாது, கரெக்ட் தானே? இப்ப உதாரணமா கணக்கு சம்பந்தமா ஒரு தெளிவு ஒருத்தருக்கு வேணும் வைங்க, அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு அடிஷன் என்னன்னு தெரியுமா, சப்ட்ராக்ஷன் என்னன்னு தெரியுமா, அது தெரியலனா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் பேசி பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதெல்லாம் சொல்லாதீங்க போய் டைரக்டா இன்டகிரேஷன் பத்தி பேசுங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், பேசுனா உனக்கு புரியாது தம்பி. சும்மா இது ஒரு உதாரணத்துக்கு, இதை போய் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாதீங்க, எனக்கு கணக்கு பிடிக்கலன்னா ஓடி போயிடப்படாது, ரைட்டா? சரி, அப்ப இந்த மாதிரி நம்ம செய்யறோம். வந்து கேட்ட உடனே என்ன செய்யறோம், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பற்றி நீங்க தெரிந்து கொண்டால், விளங்கி கொண்டால், அல்லது நீங்க புரிந்து கொண்டால், நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், உங்களுடைய கேள்விக்கு தெளிவான பதிலை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தரலாமா? சரி பாய், பிரச்சனை இல்லை, இப்படி சொல்லிடுவார். கரெக்டா? இப்படி சொன்ன பிறகு நம்ம என்ன பேசணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் நான் சொல்லி சொல்றேன் இன்ஷால்லாஹ். அதுக்கு முன்னாடி அடுத்து என்னன்னு சொன்னா, இது வந்து என்ன, ஒரு பில்டிங், பில்டிங்ல வந்து இது வந்து இந்த கோரன் செல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பிளாட். இப்ப இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லாத்துக்குமே நிகழ்ச்சி முடிச்சு போகும்போது நம்ம என்ன செய்ய போறோம், ஆளுக்கு ஒரு பிளாட் தந்துடுவோம். ஆனா என்னென்ன பிளாட்ல என்ன இருக்குது, செவர் இருக்குது, ஃப்ரண்ட் டோர் இருக்குது, பூட்டி தந்தாச்சு, வேற ஒன்றும் கிடையாது பிளாட்ல. இப்படி ஒரு பிளாட்டை கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க, உள்ள போய் சொன்ன மாதிரி அதை இது பண்ணணும், பார்ட்டிஷன் பண்ணணும், ஃபர்னிஷிங் பண்ணணும், டெக்கோர் பண்ணி எல்லாம் பண்ணணும், பண்ணி எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளாக வாழக்கூடிய மாதிரி ரெடி பண்ணணும், அப்படிதானே? அது மாதிரி நம்ம ஃப்ளாட்டை கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ளாட்டை இப்படி ஆக்கிடணும், ஃப்ளாட்டை இப்படி ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி பக்காவை ரெடி பண்ணிடணும். அப்படின்னா என்னென்னு புரியுது உங்களுக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம நம்ம சொல்லி தருவோம். ஆமாம், ரோடு கோடு போட்டால் ரோடு போடணும், ஆ சரியா? அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லி தருவோம் இன்ஷால்லாஹ். நீங்கள் என்ன செய்யணும், மேற்கொண்டு அதிகமான முறையில் முயற்சி பண்ணி எக்ஸ்ட்ரா செய்திகளை தெரிந்து கொண்டு, எக்ஸ்ட்ரா விஷயங்களை புரிந்து கொண்டு, ஃபீல்டில் போய் தாவா செய்து சூப்பராக ஃபர்னிஷ் பண்ணி வைக்கணும். இப்படி தான் ஜெத்தாவில் ஒரு இடத்துல போய் இப்படி நிகழ்ச்சி நடத்தி கடைசியில் இந்த ஃப்ளாட்டை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், அடுத்த வரும்போது ஃப்ளாட் எப்படி இருக்கும்னு, அடுத்த வரும்போது ஃப்ளாட்டை விற்றுவாங்க அப்படின்னா, அப்போ ஃப்ளாட் என்ன செய்யக்கூடாது, சேல் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு பழைய பாயை கீழே விரிச்சு போட்டு ஒரு ஓட்ட ஃபேன் ஓட்டிக்கிட்டே ஃப்ளாட்டில் இருந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எதுவுமே நம்மளை முன்னேற்றி கொள்ளலை, முயற்சி செய்யலை, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நம்மளை முன்னேற்றி கொண்டே போக வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஷார்ட்டான வழி என்னது, நம்ம முன்னேறணும்னா அதுக்கு ஷார்ட்கட் என்னது, ஷார்ட்கட் என்னன்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க், வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் அதுக்கு உள்ளதே உள்ள ஷார்ட்கட் என்னது, நம்ம பெரிய லெவலுக்கு முன்னேறி போவதற்கு. இது முக்கியமான செய்தி, ரைட்? இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், முதல்ல வந்து பேசும் பொழுது எங்கே வந்தாலும் நம்ம எங்கே கொண்டு வந்துடுறோம், அடிப்படைகளை பேச கொண்டு வந்து விடுகிறோம். ஃபஸ்ட்டு எதை பேசணும், படைப்பாளன் இருக்கிறான்ங்கிற விஷயத்தை பேசணும். இப்போ நம்ம இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி எப்படிப்பட்டது என்று சொன்னால், பல தெய்வ கொள்கை உடையவர்கள் இந்த மக்கள்கிட்ட தாவா செய்வது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். இன்ஷா அல்லாஹ் வேறொரு கட்டத்தில் இதுக்கு மேலே உள்ள சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் டிப்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு தாவா பற்றி பேசுவோம், நாத்திகர்களுக்கு தாவா பற்றி பேசுவோம், அதுலேயும் சில அட்வான்ஸ் டிப்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போ நிறைய கட்டம் நம்ம தாண்ட வேண்டியிருக்கு. இதையே நம்ம முதல்ல பேசுகிறோம் என்று சொன்னால், அதிகமாக நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் யார், இந்த பின்னணி உள்ள மக்கள் தான். பெரும்பாலும் நீங்கள் தாவான்னு போனீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் இப்படிப்பட்ட பின்னணி உள்ள மக்களை தான் சந்திப்பீர்கள். ஆகவே தான் என்ன செய்யப்படுது, முதல்ல முன்னுரிமை கொடுத்து இந்த செய்தி பேசப்படுது. இதே இது நம்ம ஐரோப்பாவில் இப்படி ஒரு பயிற்சி நடத்தினா எதை முன்னுரிமை கொடுப்போம், கிறிஸ்டியானிட்டிக்கும் நாத்திகர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும், கரெக்டா? நம்ம நாட்டு ஒரு பின்னணியில் பேசுறதுனால இந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய அல்லது பல தெய்வ கொள்கை உடைய அதை சார்ந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், தாவா செய்வது எப்படி என்ற முன்னுரிமை நம்ம கொடுக்கணும். அப்ப படைத்தவன் இருக்கிறான் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, அதில் யாருமே ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. யார் இதில் ஆர்கியூ பண்ணுவா, நாத்திகர்கள் மட்டும்தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ நாத்திகர்களை பற்றி பேசும்பொழுது நம்மளுடைய பெரும்பாலான டிஸ்கஷன் எது சம்மந்தமாக இருக்கும், இந்த முதல் கட்டத்தை தாண்டதை பற்றி தான் இருக்கும். இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டத்தை சும்மா ஒரு செகண்டில் தாண்டிட்டு போயிடலாம், ரைட்டா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், படைத்தவனை வணங்க வேண்டும் என்ற கருத்து பதிவு செய்யப்படும். அடுத்து நேர்வழி, நேர்வழி எங்கிருந்து வர வேண்டும், நேர்வழியை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி பேசணும். இது இது சம்பந்தமான நோட்ஸ் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 100 பேர் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் ஷேர் பண்ணுவார், அதனால் நீங்கள் புரிய ட்ரை பண்ணுங்க நோட்ஸ் எடுக்கிறத விட, சரிங்களா? அதுக்கப்புறம் மறுமை சம்பந்தமான செய்தி பேசப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் அவருக்கு அதாவது ஏற்புடையதாக இருந்தால் என்ன செய்வார், சரி அப்போ இஸ்லாத்தில் வந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா, எதை பின்பற்றணும், எது கடமைகள், இப்படி தெரிய ஆசைப்படுவாங்க. அப்போ இஸ்லாத்தை பற்றிய அடிப்படைகள் பேசப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நான் சொன்னால் என்ன செய்வார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். ஈஸியா ஸ்டெப்பு. இதை செய்யும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஒரு ஸ்டெப்பு முடிக்காமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் பயன் கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம பேசுகிறோம், படைத்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, ஆமாம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. சில பேர் படைத்த இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான்னு ஏற்றுக்கிறீங்களா, இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்கள், நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆகவே அந்த இறைவனை தான் வணங்க வேண்டும் அப்படி அடுத்த கேள்வி சொல்லுங்க. ஏன் அவர் ஃபர்ஸ்ட் கேஸ்னு கேட்கல, இல்லை எங்களுக்கு பயிற்சியில் முதல்ல இந்த கேள்வி கேட்டாங்க, ரெண்டாவது அந்த கேள்வி கேட்டாங்கன்னு இல்லை. முதல் கேள்வி ஓகேனா தான் ரெண்டாவது கேள்விக்கு போகிறேன். நாட் ஓகேன்னா என்ன செய்யணும், அங்கே தான் நிற்கணும், அதை தான் பேசணும். அதே மாதிரி ஒரு கருத்தை பேசும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகி வேற கருத்துக்கு போயிடக்கூடாது. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம இங்கே பேச தொடங்கி கடைசியில் தமிழ்நாட்டு இது பொலிட்டிக்ஸில் ரிட்டையர் சிம்பிள் யார் கிடைக்கும் பேசி முடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம கவனமாக இருக்கணும், அங்கே போனால் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய விஷயத்தில் ஸ்டாப் பண்ணிடணும். எதை பேசுகிறோமோ நம்ம கவனமாக பேசணும். கவனமாக என்ன செய்யணும், அந்த செய்தியை பேசி முடிக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை நம்ம தான் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம், ரைட். இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு சைடு டிப்ஸ். இப்போ முதல்ல நம்ம சகோதரர் குட்டி வந்தாச்சு, நம்ம பேசி இஸ்லாத்தின் அடிப்படையை புரிந்து கொண்டால் நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் ஓகேண்டார். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் சொல்லக்கூடிய கேள்வியெல்லாம் கவனிச்சுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோக்கு ரிப்பீட் பண்ண முடியும்னு பாருங்க. இதை நம்ம டெஸ்ட் பார்ப்போம், டெஸ்ட் வச்சு பார்ப்போம். ஓகே, முதல்ல என்ன செய்யறோம், அந்த சகோதரர்கிட்ட கேட்குறோம், சகோதரி நான் இப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், இந்துக்களை படைத்த கடவுள் வேறு. நம்ம ஊரில் இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், பல மக்கள் இருக்கிறார்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எப்படி இந்துக்களை படைத்த கடவுள் வேறு, கிறிஸ்தவர்களை படைத்த கடவுள் வேறு, முஸ்லீம்களை படைத்த கடவுள் வேறு, இப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா? இப்படி கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க பதில், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த கடவுள் நம்பிக்கை உள்ள எவனுமே ஏற்றுக்க மாட்டான். ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், ஏன்னா பித்ரா எல்லாருக்கும் என்ன செய்யுது, உள்ள ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க்கிங்ல இருக்குது, அதனால தான் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, கரெக்டா? அடுத்து நம்ம என்ன கேள்வி, ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்கலாம், உங்களையும் என்னையும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் படைத்தது ஒரு இறைவனா? அப்ப என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஆமான்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க பாருங்க, எல்லாரையும் படைத்தது ஒரு இறைவன் என்ற விஷயத்தை பதிவு பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, ஒரு செகண்ட், 30 seconds, அவ்வளவுதான். இது வந்து கஷ்டமே கிடையாது, புரியுதா உங்களுக்கு? இது நீங்க நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம கேள்வி எதுக்கு கேட்கிறோம் அவர்கிட்ட, எந்த நம்ம நோக்கம் என்ன, தாவா. நம்ம வந்து தாவாவின் அடிப்படையில் அவர் அப்படியே கொண்டு வரக்கு ட்ரை பண்றோம். அவர் என்ன நினைச்சு பதில் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, யதார்த்தமா அவர் எதை ஃபீல் பண்றாரோ, கரெக்ட், அவர் நம்பிக்கை எதை நினைக்கிறாரோ, அவர் இயல்பா எது சரின்னு ஃபீல் பண்றாரோ அதை பேசுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் வந்து அவருடைய நம்பிக்கையை பேசுறாரு, நம்ம அவரை தாவா கோணத்தில் பேசுறோம். நம்ம தாவா அடிப்படையில் அப்படி க்வெஸ்சன் பண்ணி கேட்டுட்டு வரோம், அவர் என்ன செய்யறாரு, யதார்த்தமா அவருடைய மனசுல என்ன படுதோ அதை பேசுறாரு. அப்ப ரெண்டு எப்படி இருக்குது, ஒரே லைன்ல வருது. அப்ப இஸ்லாம் ஒரு இயற்கையான மார்க்கம் அப்படிங்கிறதுக்கும் இது என்னது, ஒரு ப்ரூஃப். இயல்பா ஒரு மனுஷன் எதை சரி நம்புறானோ அதுதான் இஸ்லாம் சொல்லி தருது. ரெண்டு கேள்வி ஆச்சா, மூணாவது நம்ம கேள்வி கேட்கிறோம். மூணாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அந்த சகோதரட்ட, அன்புக்குரிய சகோதரனே, உங்களை படைத்த அல்லது உன்னை படைத்த உனது இறைவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உனக்கு ஏற்பாடு, உனக்கு ஏற்புடையதா மறுப்பா, இதை ஏத்துக்கிறோம்லாமா? இப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க, உன்னை படைத்த உனது இறைவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும், இதை ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுங்க, யாரை மறுப்பாங்களா, இதை மறுக்க மாட்டோம், ஏன் இறைவன் நான் வணங்க போய் நீங்க என்ன கேட்கறது, அப்படித்தான் அவனுக்கு ஃபீலிங் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதே சமயத்தில் இந்த கேள்வி கொஞ்சம் மாத்தி கேட்டு பாருங்க, ஆகவே நீங்க வணங்குற அந்த கடவுள்லாம் சரியில்லை, ஆகவே எங்கள் இறைவனை வணங்குங்கள் சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஏத்துக்கிறாலும் ஏத்துக்கிற மாட்டாங்களா, யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா ரெண்டும் ஒரே க்வெஸ்சன் தான், அப்படிதானே, ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஆனா ஒரு கேள்விக்கு ஏத்துக்கவே மாட்டாங்க, இன்னொரு கேள்விக்கு எல்லாரும் ஏத்துக்குவாங்க. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு, நீங்க வணங்குற கடவுள் சரியில்லை, ஆகவே எங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள் அல்லது எங்கள் இறைவனை வணங்குங்கள் சொன்னா என்ன செய்வாங்க, ஓ இறைவனை நீ வணங்கு, ஏன் இறைவனை நான் பாத்துக்கிறேன். நம்ம என்ன சொல்றோம், உன்னை படைத்த உனது இறைவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் நினைச்சுவாங்க சொல்லுங்க, ஏத்துக்கிறாங்க, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய தத்துவத்தை சும்மா சிம்பிளா ஏத்துக்கிற வச்சிருக்கோம் பாருங்க. காரணம் என்ன, சரியான கோணத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுவதுனால. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன், இந்த மாதிரி கேள்வி கேட்பது எப்படி, உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்வது இஸ்லாமிய அடிப்படைப்படி கரெக்டா தப்பா? யார் கரெக்ட் நினைக்கிறீங்க, யாரா தப்பு நினைக்கிறீங்களா? சரி, கரெக்ட் சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் சொல்ல முடியுமா? யாராவது இது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது அந்த வசனத்தை நான் அரபியில் சொல்றேன் பாருங்க, அல்லாஹ் ரபுல் அலமீன் எப்படி சொல்லி தரேன் பாருங்க. அல்லாஹ் ரபுல் அலமீன் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 21வது வசனத்திலே சொல்லி தருகிறார். இப்ப அரபி தெரிஞ்சவங்கலாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, யா அய்யுஹன்னாஸ், என்ன அர்த்தம், மனிதர்களே, ஓபுது அப்படின்னா நீங்கள் அனைவரும் வணங்குங்கள் அர்த்தம், ஓபுது ரப்பக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், ரப்பக்கும்னா உங்கள் இறைவன் அர்த்தம், நீங்கள் அனைவரும் யாரை வணங்கணும், உங்கள் இறைவனை வணங்கணும். அவன் எப்படிப்பட்டவன், அல்லதி ஹலக்கக்கும், உங்களை படைத்தவன், வல்லதீன மின் கபலிக்கும், உங்கள் முன்னாடி இருந்தவர்களையும் படைத்தவன். அப்படிப்பட்டேன் வணங்கினால் நீங்கள் இறைச்சி முறை உலகம் வரலாம். அப்ப அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றா, மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். இதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம என்ன செஞ்சிடறோம், இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இப்ப அல்லாஹ் வந்து அல்லாஹ் வணங்க சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு மக்களே நீங்கள் எல்லாம் எங்கள் இறைவன் அல்லாஹ் வணங்க வேண்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி விட்டுறோம். ஏன்னா கருத்தை சொல்றோன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே மீனிங் இருக்குது. வார்த்தையை அல்லாஹ் ஒரு வகையில பயன்படுத்துறான்னு சொன்னா அதுல என்ன இருக்குது, அதுல ஒரு வெயிட் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ரப்பி ஓ ரப்புக்கும் என்று சொல்றாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஓ ரப்புக்கும், எனது ரப்பும் உங்களது ரப்பும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, ஏன்னா ஈசாவையே ரப்புனு அவன் சொன்னதுனால என் ரப்பும் ஓ ரப்புன்னு சொல்றாங்க. அதே இது பல சந்தர்ப்பத்தில் குரான்ல நீங்க இந்த கோணத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பல வசனங்கள் நபிமார்கள் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது உங்கள் ரப்பை வணங்குங்கள் என்ற அந்த வார்த்தை பயன்பாடு நிறைய இருப்பதை பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா திருக்குறள் ஒரு வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹீயை பத்தி பேசுகின்ற பொழுது சொல்கிறார்கள், இன்னமா யூஹா இலைய, எனக்கு அறிவிக்கப்பட்டதெல்லாம் என்னவென்று சொன்னால், அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், எனக்கு அறிவிக்கப்பட்ட வகை எல்லாம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உங்களது இலாஹ் ஒருவன் தான் என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது. அப்ப உங்களது இலாஹ் ஒருவன் என்று வகை அறிவிக்கப்பட்டது என்று சொன்ன நபி அவங்களவே அந்த லிஸ்ட் என்ன செய்யல, சேர்க்காத மாதிரி அந்த வார்த்தை புரியாம இருக்கு பாருங்க. அப்ப என்ன உங்கள் இலாஹ் சொல்றதுல என்ன இருக்குது, ஒரு பயங்கரமான பவர் இருக்கு. நீங்க சும்மா அசால்ட்டா சும்மா சிம்பிளா சொல்லி பாருங்க, அல்லாஹ் நீங்க வணங்க உங்க இறைவன் தப்புன்னு சொல்லுங்க, யாரும் ஏத்துக்க மாட்டான். அதே இது ஒன்ன படைச்ச ரப்ப வணங்கன்னு சொன்னா எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடும், ரொம்ப சிம்பிள். அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது, மக்களை படைப்புகளை படைப்பாளனை நோக்கி என்ன செய்யணும், கனெக்ஷன் பண்ணணும். நீ ஓ ரப்ப வணங்கணும், இவ்வளவுதானே இஸ்லாமு. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா தவா செய்யலாம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், உன்னை படைத்த உனது இறைவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும், நூத்துக்கு நூறு நீங்க பாப்பீங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இதுவரைக்கும் பாருங்க, ஒரு பாரதூரமான தாவா மெசேஜ் கொடுத்துட்டோம் நம்ம, அவர் எப்படி நினைச்சு இதை ஏத்துக்கிட்டாரு, அவருடைய யதார்த்தமா இதுதான் என் நம்பிக்கை என்ன மாதிரி ஏத்துருக்கிறார், கிளியர். இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு சூப்பரான பஞ்சு டயலாக் ஒன்று சொல்ல போறோம்.